ஓம் சிவாய நமன். சைவம் தா தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
Yeah. திருப்பதிகங்களிலே ஆங்காங்கே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் ஒழுக வேண்டும், நித்திய கர்மானுஷ்டானங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் முதலிலே நான் சொன்ன திருப்பாடு, பூவனூர் புனிதன் திருநாமம் தான். அந்த பூவனூர்ல இருக்கிற சிவனை சொல்லும் போது அவன் புனிதன் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா, அதை நாம கவனிக்க வேண்டும் இல்லையா. ஆமா, அந்த புனிதனுடைய திருநாமம் ஐந்தெழுத்து, நாவின் நூறு நூறாயிரம் நன்னினார். நம்ம சைவ சமயத்து சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவையாவது நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு, சலுகையாக பதினோரு தடவையாவது சொல்லிவிடு. இந்த சலுகைய நம்ம சட்டம் ஆக்கிவிடக்கூடாது. முடியலையான்னு எப்ப பார்த்தாலும் முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த மனிதன், அதுலயும் சைவன். ஆமா, ஆக இந்த பதினோரு தடவைங்கிறது முடியாத நிலையில சொல்லப்பட்டது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம். அப்ப ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படி என்பது நியதி. இங்க சாமி சொல்ற, ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டியனால் நூறு நூறாயிரம் நன்னினார் அப்படி நீ செய்து விட்டியனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்தாண்டே சொல்றார் சுவாமி. பாவமாயின பாரி பறையவே, இந்த பாவமாயினதுக்கு அப்புறமா கமா போட்டுறக்கூடாது. அப்படி கமா போட்டோம்னா என்ன அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு கேட்டா, புனிதன் திருநாமம் தான் நாவின் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின அப்படின்னு முடிஞ்சு போவோம் இல்லையா. தப்பு, கமாவோ புல்சாவோ எதுவும் போடக்கூடாது. பாவமாயின பாரி பறையவே, அங்கதான் புல்சா போய்க்கணும் அப்படின்னு. ஒரு கோடி தடவை நீ சொல்லிவிட்டீயானால் உன்னுடைய பாவம் எல்லாம் பறைந்து விடும், அழிந்து விடும் என்பது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றார், தேவர் கோவிலும் செல்வர்களாவரு, தேவேந்திரனுடைய செல்வம் என்ன இருக்கா அது உனக்கு கிடைக்கும். அதுதான் அப்பர் சுவாமியுடைய எண்ணம். பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவின் நூறு நூறாயிரம். ஒரு நாள் கோடி தடவை சொல்ல முடியாது, ஆயிரம் சொல்லலாம். சில பேர் காலையில் ஆயிரம் மாலையில் ஆயிரமும் சொல்றவர்கள் உண்டு, சொல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. ஆக என்ன கேட்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் சொல்லிவிடுறேன். அப்படி சொல்லிவிட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது கோடியில போய் முடியும் பொழுது, அல்ல கோடிக்கு நாம கிட்ட போயிட்டு இருக்கும் போதாவது நமது பாவம் கொஞ்சம் கொஞ்சமா பறையும், அழியும் என்று வைத்துக் கொள்ளலாம். தேவர் கோவிலும் செல்வர்கள் இல்லாட்டி போனா நமக்கு வேண்டிய அளவுக்கு கிடைத்தாலே போருமானது அல்லவா. இந்த நீதியை அப்பர் சுவாமிகள் நமக்கு சொல்ல தவறவில்லை. ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் சொல்லுகிறார் இல்லையா. ஆமா, அதத்தான் மற்றொரு இடத்துல சொல்லுவார், பாலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதை மார்க்கம் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். ஆக என்ன அர்த்தம், பாலனாக இருக்கும் போது கூட நீ குறிக்கோளாக இருக்க முடியும். இல்லறத்துல ஈடுபட்டு அந்த தொல்லை குடும்பத்துல நீ இருக்கும் போது கூட நீ சொல்ல முடியும். மெலிவோடு மூப்பு வந்து கோலனாக நீ வயதான காலத்துல கூட நீ சொல்ல முடியும். சொல்லணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமே ஆனால் எப்படியாவது நீ சொல்லி விடுவாய் அவ்வளவுதான். ஆக நாம் அதை சொல்லிவிட்டமே ஆனால் இது. இன்னொரு இடத்துல திருமார் பேரு அப்படிங்கிற ஊர்ல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் சுவாமி, ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் அவனுக்கு ஒன்னும் தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்டும். அந்த அஞ்செழுத்தை உணர்ந்து விடு அல்லது சொல்லிவிடு. சொல்லிவிட்டியேயானால் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு வேதமின்றி அவர் அவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரர். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய உள்ளத்திலே அவன் வந்து தேவியோடு மகிழ்ச்சியோடு இருப்பான். ஆமா, அவன் உள்ளத்துல வந்து மகிழ்ச்சியாக இருந்தான்னா இப்ப நமச்சிவாய வாழ்கன்னு நாம சொல்றோம். எந்திரிச்ச உடனே சைவர்கள் இப்படி சொல்லணும் என்பது நியதி. சிவபுராணத்து நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க அப்படின்னு நாம சொன்னோம்னா, நாம மூணு தடவை சொல்லும் போது அவன் ஒரு தடவை சொல்லிவிட்டான்னா நம்ம வாழ்வு சரியா போச்சு இல்லையா? ஆமா, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லும் போது வாழ்கன்னு அவன் திருப்பி சொல்லிவிட்டான்னா நம்ம வாழ்வு கடை தேறிவிடும். அதுபோல அவன் நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சியாக இருந்தானேயானால் நமக்கு மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் கிடையாது என்பதுதான் சைவ சமயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த அறவுரையும் நமக்கு அவர்கள் சொல்ல தவறவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாற்றை நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் ஒரு நாள் சிவன் தன்னுடைய திருவுருவத்தை படிமக்களத்தில் பார்த்தான். படிமக்கலம் என்பதுதான் கண்ணாடி. ஆதி காலத்தில் எல்லாம் கண்ணாடி கிடையாது. நல்ல ஒரு உலோகத்தை நல்ல விளக்கி விட்டால் அதுல மூஞ்சி தெரியும் அல்லவா? இப்பவும் கூட நம்ம எவர்த்தில் ஒரு பாத்திரம் இருக்கு பாருங்க, அதுல பார்த்தா மூஞ்சி தெரியும், வெளியிலையும் தெரியும். அப்படி எல்லா பாத்திரத்திலையும் தெரியும், நன்றாக விளக்கி விட்டால். அதுக்கு படிமக்கலம்னு பேர். அதுல பார்த்தான் சிவன் அந்த அழகான உருவம், சிவனுடைய திருவுருவம். ஏ சுந்தரம், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில் இருந்த நிலை. அந்த சுந்தரம் வந்து இருந்தது. அந்த சுந்தரத்துக்கு என்ன வேலை? அவருக்கு சுந்தரம் என்றுதான் பேரு. இந்த ஆலகால விஷம் வந்தபோது அவர் எடுத்து கொண்டு வந்து சிவனுக்கு கொடுத்தார். திருமாலும் பிரமனும் தேவர்களும் பயந்து ஓடினார்கள். இவர் எடுத்துக்கிட்டு வந்தார் அத என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்ப திருமாலும் பிரமனும் பயந்து ஓடினான், இவர் போய் சர்வசாதாரமாக தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்ன என்ன அர்த்தம் இல்லையா? அன்னையில இருந்து அவருக்கு ஆலகால ஆலால சுந்தரன் என்று பெயர் இருந்திருக்கிறது. கைலாயமலையில இருந்தார். சிவனுக்கு மலர் கொய்ய போனார். தேவிக்கு இருக்கிற அடியார்கள் ரெண்டு பேர் அங்கே வந்தார்கள். அவர்களுக்கு பேர் அனிந்திதி கமலி கமலினி என்று பேர். அவர்கள் இரண்டு பேரையும் இவர் பார்த்து விருப்பப்பட்டார். பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று நினைத்து தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார். அந்த பெண்களும் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள். விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். ஆக சிவன் சந்நிதிக்கு போனார் சுந்தரமுத்தாமிகள். சுந்தரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட போதே இவருக்கு நடுங்கி போச்சு. ஐயோ, நாம செய்த தவறு அவருக்கு தெரிந்து விட்டது என்று எண்ணுகிறார். எல்லா உயிரும் இருக்கிற அவனுக்கு தெரியாதான? இதை சொல்லியா தெரியணும்? தேவையில்லை. இங்கே வா, உனக்கு விருப்பப்பட்ட பெண்களோடு நீ பூமியில போய் இருந்து அனுபவி என்று சொன்ன போது இவர் நடுங்கினார். இப்ப நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? பரவாயில்ல, பூமியில போனா ஒண்ணுக்கு ரெண்டு கிடைக்குது, சந்தோஷம், போயிட்டு வரேன் சாமி டாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சுவாமி வேண்டாம் அப்படின்னு கதர்றார். அந்த பெண்களை பார்த்தார் அம்பிகை. நீ விருப்பப்பட்டியா, பூமிக்கு போ, அவனோடு இருந்து விட்டு திரும்பி வரலாம் என்று சொல்கிறார். அவர்களும் கலங்குகிறார்கள். இந்த மூன்று பேரும் திரும்பி பூமியிலே வந்து பிறக்கிறார்கள். சரி, இப்படி தவறு என்று சுந்தர பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று சுந்தரரும் நினைத்தார். அந்த பெண்கள் இவரை பார்த்து விருப்பப்பட்டது தவறு என்று அவர்களும் எண்ணினார்கள். சிவனும் எண்ணினார். உமய பார்வதியும் எண்ணினார்கள். இந்த கதையை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் தீர்ப்பு என்ன என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அது தவறில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகை தான் ஆதாரம் பெரிய புராணத்துக்கு. அல்லவா? ஆமா, திருத்தொண்ட தொகையில இருக்கிற 63 நாயன்மார்களுடைய கதையைத்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி வைத்தார். தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவனை தவறு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு வீட்டுக்காரன் தவறு செய்கிறான் அவன் சொன்னா, தலைவியாக இருக்கிறவள் தவறு என்று சொல்லக்கூடாது. என் வீட்டுக்காரர் சாயரற்ற கொஞ்சம் மயக்கமா வருவார் அப்படின்னு சொல்லணும் தவிர, இல்ல இல்ல பாட்டில் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க நினைக்கலாம் அப்ப தவறை சொல்லக்கூடாதான், தவறுதான், ஆனா சொல்லுகிற தினசு அப்படி அல்லவா? ஆமா. ஆக இவர் என்ன பண்ணுகிறார், தெய்வ சேர்க்கிறார் பெருமான், இதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினான் அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். திருத்தொண்ட தொகை என்று சொல்லும் போது அத தீதில்லாத திருத்தொண்ட தொகை என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நீங்க நினைக்க கூடாது தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவன் அதனால்தான் அப்படி சொன்னான்னு, கிடையாது. 63 நாயன்மாருடைய கதை, 63 நாயன்மார்கள் சிவனே ஒப்பார்கள். அதனாலதான் கோயில்ல 63 நாயன்மார்களை நாம இப்பவும் நாம எழுந்தருள் பண்ணி வணங்குறோம். திருவிழாவிலே கூட 63 திருவிழா தான் மிக ஒசத்தி மயிலாப்பூர்ல, இல்லையா? 5ஆம் திருவிழா, தேர் திருவிழா, இதையெல்லாம் விட மிக கூட்டம் நிறைய கூடுகிறது எதற்கு அப்படி பாத்தீங்கன்னா 63க்கு தான். ஆனா போறவங்கெல்லாம் 63 பாக்குறாங்களாங்கிறது அது ஒரு சந்தேகம் தான், அது அப்புறமா பாத்துக்கோ. ஆக அது ஏதோ சடங்காக போய்விட்டது, சரிய விட்டுருவோம். ஆக அந்த விழா இருக்கிறது பாத்தீங்களா, ஆக 63 நாயன்மார்களுக்கு அவ்வளவு பெருமை நமக்கு உண்டு. நால்வர் பெருமக்களோடு 63 நாம கடவுளோடு எண்ணி கோயில்ல வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 63 நாயன்மார்கள் முதல்ல வணக்கம் சொல்லியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சைவனாக பிறந்தவன் தினந்தோறும் இந்த 63 நாயன்மாருடைய பெயரை, அதாவது திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் ஓத வேண்டும் என்பது நியதி. ஆனால இதில்லாத திருத்தொண்ட தொகை என்ற சொல் பகுதியை நாம் இப்பொழுது பாடி பார்ப்போம். இல்லை வாழந்தார் ஊருக்கு போனார் சுந்தரர். தேவாசிரிய மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே, அது 100 கால் மண்டபம். 1000 கால் மண்டபம் சிதம்பரத்திலே இருக்கிறது. அந்த மண்டபத்திலே தான் மார்கழி மாதமும் ஆனி மாதமும் நடராஜ பெருமான் அபிஷேகம் செய்து கொள்கிறார். அந்த மண்டபத்தில் அமர்ந்துதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதினார் என்பது வரலாறு. அப்படி திருவாரூர்ல இருக்கிற மண்டபத்துக்கு பேர் தேவாசிரிய மண்டபம்னு பேர். அதில் 63 நாயன்மார்கள் அமர்ந்திருந்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியனாக ஆவது எப்போதோ என்று எண்ணிக்கொண்டு கொஞ்சம் வணங்காமல் அப்படி போனார். ஒரு அடியார் பார்த்தார், 63 நாயன்மார்களை வணங்காமல் போகிறான், சிவன் இவனை ஆட்கொண்டதுனாலதானே இப்படி அப்படின்னு அவர் சொன்னார். இவருக்கு உள்ளமெல்லாம் நடுங்கி போச்சு. சுவாமி, நான் 63 நாயன்மார்களை பாடணும், நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டார். திருவாரூர் சிவன் அடி எடுத்து கொடுத்தான். தில்லை வாழந்தம் அடியார்க்கும் அடியே பாடு. சுந்தரருக்கு 2 இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு. அதை ஒருத்தர் மேடையிலேயே சொன்னார் அவருக்கு. அவருக்கு மனைவியும் 2, அடி எடுத்து கொடுத்ததும் 2, இப்படி எல்லாம் 2-2 அவருக்கு வருது. பணம் கொடுத்ததும் 2, ஐயா கண்ணு போனதும் 2 அப்படின்னு சொல்லிட்டே போனார். ஆக என்ன பண்ணார், திருவாரூருக்கு சிவன் சொன்னா, தில்லை வாழ் அந்தநாதம் அடியார்க்கும் அடியேன் பாடு என்று சொல்லிவிட்டான். ஆக இந்த வரியை சொன்னது யாரு, புத்தகத்திலேயே பார்த்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதியிருக்கும். ஆனா புராணப்படி பார்த்தால் இந்த பாதி வரி திருவாரூர் சிவன் சொன்னது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். பிள்ளை வாழந்தனகம் அடியார் அடியேன். கட்டிக்காரர்கள் சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் அந்த ஒரு சாமியை நம்பி 3000 பேர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது. இப்ப இல்ல, இப்ப வந்து 120 குடும்பமோ என்னமா தான் இருக்கிறது. அப்ப 3000 குடும்பம் இருந்திருக்கு, பிள்ளையும் 3000வர் என்று சொல்லுவார்கள். இப்ப இருக்கிற 120 குடும்பமும் கூட அந்த நடராஜ பெருமானத்தான் நம்பி இருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த வயிறு மோதிரம் வயிறு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்னு வந்துதான் அந்த நடராஜாவை பூஜை பண்றாங்க. காரணம் என்ன? அவனை நம்பி இருக்கிறார்கள், அவன் காப்பாத்துகிறான். ஆமா, நிச்சயமாக ஒரு கோயில்ல 2 குருக்கள் 3 குருக்களுக்கு மேல இருக்க மாட்டார்கள். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா 120 பேர் இருக்கான், 120 பேரும் சௌக்கியமா இருக்கான். அதான் ஆச்சரியம் இல்லையா? மிக கட்டிக்காரர்கள் அந்த கோயில அப்படி காப்பாத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் காவல்காரனு ஒருத்தன் வைக்கிறது இல்லையே, ராத்திரில சாமியை பாதுகாக்கிறதுக்கு காவல்காரன் வைக்கிறது வழக்கம் கிடையாது. அவர்களுக்குள்ளேயே முறை, அவர்கள் தான் இருந்து அதனை காப்பாற்றி கொள்ளுவார்கள். இதனை சொல்லும் போது சுந்தரமூர்த்தி சாமிகள் பின்னால சொல்லுகிறார், அந்த சாமிக்கு நேரத்தோடு அந்த பூசை நடக்கும். அதத்தான் சொல்றாரு, முட்டாத முச்சந்தி 3000வர்க்கு மூர்த்தி எண்ணப்பட்டானே அப்படின்னு எழுதி வைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மிக கட்டிக்காரர்கள் அந்த இப்ப இருக்கிற 120 பேரும் கூட. அதை சொல்லும் போது இல்லை வாழந்தனகம் அடியார் அடியே திருநீல கண்டத்து உன்னையும் தீண்ட மாட்டேன், இந்த மாதர் வர்க்கத்தையும் தீண்ட மாட்டேன் மனத்தினாலும் அப்படின்ட்டார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 18 வயசு 20 வயசுல இருக்க ஒருத்தன் சொல்ல முடியுமா? இத வாரியார் சொல்லும் போது எனக்கு, நான் நல்லா கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. 80 வயசு கிழவன் ஒருத்தன் தெருவுல ஒட்டி இருக்கிற வால் போஸ்டரை பார்த்து, ஓஹோ புதுசா வந்த நடிகை இவதானா அப்படின்னு பாத்துட்டு நின்னாராம். 80 வயசு உள்ள கிழவன் பார்த்துக்கிட்டு நிக்கிறான், 18 வயசு ஒருத்தர் அவர் மாதரார்களை மனத்தினாலும் தீண்டேன் என்று சொன்னாரே, இத பட்டினத்தடிகள் சொல்லும் போது இந்த திருநீலகண்டரை சொல்லுகிறார். திருநீலகண்டத்து குயவனார் வருகிற சிவனடியாருக்கெல்லாம் ஓடு பண்ணி கொடுத்தார். அந்த சத்தியம் தவறாமல் இருந்தார். அதனால்தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான். ஒழுக்கமாக இருந்தார், சத்தியம் தவறாம இருந்தார், திருநீலகண்ட மந்திரம் சொல்லிக் கொண்டே இருந்தார். சிவன் அவன் அவர் திருவூட்டுக்கு வந்தான் அல்லவா? ஆமா. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாமளும் அப்படி இருந்தா சிவன் நம்ம வீட்டுக்கு வருவான்னு அர்த்தம். ஆமா, இல்லையே என்னாத இயப்பகை பின்னாடியே. ஒரு வணிகர் அவர் என்ன பண்ணுவார்? யாரு எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஐயா இந்த டப்பா வேணும் எடுத்துக்கோ, இந்த புத்தகம் வேணும் எடுத்துக்கோ, இந்த தமிழர் வேணும் எடுத்துக்கோ, இந்த துண்டு வேணும் எடுத்துக்கோ. யாரு எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாம எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிதான் பழக்கம். மடியில துட்டு இருக்கும், பிச்சைக்காரன் வந்து கேட்டா இல்லப்போ அப்படின்னா சொல்லுவோமே தவிர கொடுக்க இஷ்டம் இல்ல நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். அவர் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அத சொல்லும் போது என்ன சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? இல்லையே என்னாத இயற்பகை மடியே. ஒரு நாள் சிவனே வந்தாங்க, ஏப்பா ஏறக்கு எல்லா எதை கேட்டாலும் கொடுத்துறியாமே. நான் ஒண்ணு குறைக்கிறேன், தர்றியா? தருவேன், நிச்சயமாக, நிச்சயமா, சத்தியமா, சத்தியமா. கேட்டா கொடுப்பியா? கொடுத்துருவேன். உன் மனைவிய கொடு. ஆஹா, சந்தோஷம், என்கிட்ட இருக்கிறத கேட்டியே அப்படின்னா. என்னடா இருக்கிறத கேட்ட பத்தியா? சந்தோஷம், கொடுத்துறேன் அப்படின்ட்டு. ஐயா, குந்தத்தூர்ல வந்து என் வீட்டுல ஒருத்தர் அப்படி ஒரு சாமியார் கேட்டா நான் என்ன பண்ணிருப்பேன்? இல்ல, நீங்க தான் என்ன பண்ணிருப்பீங்க? எட்டி அவன் சடைய பிடிச்சு கன்னத்துல காதல்லாம் அட்டி அட்டின்னு அடிச்சு ஊர் எல்லாம் தாண்டி கொண்டு விட்டு வந்துருவீங்க. நானும் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. ஆனா அவர் அப்படி சொன்னாரா? இல்ல. ஏன்? சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான். சரி, மனைவிய கூப்பிட்டார். பார்வதி, இங்க வா, இந்த சிவனடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன் சொன்னார். அந்த அம்மா முதல்ல கொஞ்சம் அப்படி கலங்கினா. புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமா, அப்படி ஒரு ஸ்பார்க் அடிச்சது மாதிரி கொஞ்சம் மனசுல அவளுக்கு வருத்தம் இருந்தது. பின்னால சரி சரி அப்படின்ட்டான். ஏன் மனைவியை கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு என்று நினைத்த அம்மா. இப்ப இருக்கிற பெண்கள்னா என்ன சொல்லுவா? பைத்தியக்கார, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தவறுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, கேடுகட்டவன், உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவறு. இவன் அவளுக்கு அவருக்கு வேற கொடுத்துட்டானா? போடா பைத்தியக்கார, நீயும் போ, அவனும் போ அப்படின்னு சொல்லிருப்பான். தெய்வ சேக்கிடார் வருமானம் அப்படி காட்டல. ஆமா, அந்த பார்வதி வந்து இந்த சிவனடியாரோட நின்னுகிட்டான். இந்த சிவனடியாரையும் இப்ப சிவனடியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். அந்த மனைவி ரெண்டு பேரையும் காலில் விழுந்து வணங்கினார் அவர் என்று புராணம் சொல்லுகிறது. யார் எழுதி வச்சது? தெய்வ சேக்கிடார் பெருமான் அல்லவா? அப்படி இல்லை என்று சொல்லாமல் எதையும் கொடுத்ததுனாலே தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான். நாமளும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சிவனும் வீட்டுக்கு வருவான். நம்ம இல்லே 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 இல்லேன்னு சொல்றதுனால பிச்சைக்காரன் கூட நம்ம கட்டி பாக்குறது இல்லையா? ஆமா, இப்ப நான் என்ன சொல்றேன், வைராக்கியத்துல ரெண்டு மூணு சொல்லுவாங்க, புராண வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், மயான வைராக்கியம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அல்லவா? இருப்பதை நாம் பார்த்து கொள்வோம், நடப்பது நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் நம்மளை பொறுத்தது என்று விட்டுவிடுவோம். இல்லையே என்னாத எப்பகைக்கும் அடியே கண்ணப்பர் சிவலிங்கத்தை பூசை பண்ணது ஆறே நாள் தான். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லே அப்படின்னார் பட்டினத்தடிகள். ஆமா, ஆறு நாள் பூசை பண்ணினார், எத்தனையோ ஆண்டு பூசை பண்ணினார் சிவகோசரியார். அவர் கனவுல போய் என்ன சொன்னார் தெரியுமா? சிவன், சிவகோசரியாரே, கண்ணப்பன் பூசை பண்ணுவது தப்பு என்று நீர் நினைக்கிறீரா? இல்லை, அவன் வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றான், என் மேல வந்து தூ அப்படின்னு துப்புறான். அப்படி துப்பும் போது அவன் வாயில இருக்கிற இந்த ஊத்த பிடிச்ச பல்லு இருக்கு பாருங்க, அவன் பிரஷ் போட்டா விளக்கினாரு இல்ல? பல்லு விளக்கத்தான் தெரியுமா அவருக்கு? கிடையாது. அந்த அவனுடைய வாய் வந்து பொன் கலசம். அவனுடைய இந்த அழுக்கு பிடிச்ச பற்கள் இருக்கு பாருங்க, அது முத்து, அது மாணிக்கம், அது வைரம் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த சிவன். சொல்லுகிறான் இத சிவகோசரியார்கிட்ட சொல்றான் கனவுல போய். அவன் தூள் தண்ணி துப்புறாம்பார். இந்த மீசையில பட்டு இந்த தண்ணீர் மேல விழுகிறது. இந்த மீசை இருக்கு பாருங்க, அது தர்பயிலும் இனியது அப்படின்னு சொல்றான். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? அன்பு.